நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாத வானொலி நிகழ்ச்சியை செவிமடுக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வந்தனங்கள்.
வணக்கம் நேர்களே. இளந்துளிர்கள் இமைக்கும் பொழுதில் இலையாக மாறும் இலைத்துளிர் காலத்தில் இளமை குன்றாமல் இளஞ்சிட்டுகளாக மாற இதமான தென்றலால் வருட வருகிறது இன்றைய சங்கநாதம். இனிய நேயர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 22 2017 வெள்ளிக்கிழமை. ஹே விளம்பி, புரட்டாதி திங்கள் 6 மொஹரம் 1. இன்று நவராத்திரி 3 நாள் ஆகும்.
மஞ்சள் குங்கும நவராத்திரி, மங்கள சுபராத்திரி, மங்கையர் மகிழ்ந்திடும் அருள் ராத்திரி, சிங்கார நவராத்திரி. மஞ்சள் குங்கும நவராத்திரி, மங்கள சுபராத்திரி, மங்கையர் மகிழ்ந்திடும் அருள் ராத்திரி, சிங்கார நவராத்திரி.
வாழலாம் என்றல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்துக் கூறிய வள்ளுவனின் வாக்குகளில் ஒன்று வாழ்க்கைக்காக இதோ.
எல்லாமை வேண்டுவான் என்பான் எனத் தோன்றும் கள்ளாமை காக்கதன் நெஞ்சு. எல்லாமை வேண்டுவான் என்பான் எனத் தோன்றும் கள்ளாமை காக்கதன் நெஞ்சு.
மற்றவரால் இகழப்படாமல் வாழ விரும்புபவன் எத்தகைய பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள நினைக்காதபடி தன் நெஞ்சை காக்க வேண்டும்.
கவிஞர் கண்ணதாசனின் கண்ணோட்டத்தில் கருணாநிதியும் MGR என கருத்து கூற கம்பீர குரலுடன் முத்துக்கண்ணன் இணைகிறார்.
வணக்கம். இன்றைய வரலாற்று பதிவு கருணாநிதியும் MGR பற்றி கவிஞர் கண்ணதாசன் பகிர்ந்து கொண்டது. அரசியலில் ஒரு கட்சியை தொடங்க வேண்டும், தலைவராக வேண்டும் என்கிற எண்ணம் எப்பொழுதுமே MGRக்கு இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. சினிமா உலகத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை விட்டுவிடக்கூடாது என்பதில் அவர் முழுமூச்சாக இருந்தார். அவர் நினைப்பாரே தவிர முழுநேர அரசியல்வாதியாக முழு நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று எப்போதுமே அவர் விரும்பியதில்லை. ஆனால் அவரை வலுக்கட்டாயமாக அரசியலில் தலைவராக்கிய பெருமை நண்பர் கருணாநிதிக்கு உண்டு. கட்சியில் இருந்து அவரை விலக்கியதன் மூலமாக ஏராளமான கூட்டத்தை அவர் பக்கத்தில் ஓடவிட்ட பெருமை கருணாநிதிக்கு உண்டு. எம்ஜிஆரை பின்தொடர்ந்து தொண்டர்கள் அனைவரும் போய்விட்டார்கள். முதன் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிளவு ஏற்பட்டது 1961 ஆம் ஆண்டு. அந்த பிளவுக்கு நானும் சம்பத்தும் காரணமாக இருந்தோம். எங்களை பின்பற்றி வந்தவர்கள் மாவட்டங்களில் நல்ல தலைவர்களாக இருந்தார்கள். ஆனால் தொண்டர்கள் அவ்வளவாக வரவில்லை. எங்களிடம் வந்த தொண்டர்கள் திமுக கழகத்திலிருந்து கொஞ்சமும் காங்கிரசிலிருந்து கொஞ்சமும் இருந்தார்கள். ஆனால் எம்ஜிஆர் விளக்கப்பட்ட பிற்பாடு அவருக்கு பின்னணியாக நின்றவர்கள் அனைவரும் மிக அற்புதமான திமுக கழக தொண்டர்களாக இருந்தார்கள். கட்டுப்பாடற்ற முறையான செயல் திட்டமற்ற தொண்டர்களாக இருந்தாலும் ஒரே தலைவரின் கீழ் திகழ்கின்றார்கள். எம்ஜிஆரின் மீது அவர்கள் உயிரையே வைத்திருந்தார்கள். அந்த முறையில் எம்ஜிஆரை பின்பற்றி அனைவரும் போனார்கள் என்பது மட்டுமல்லாது, அரசியல் கட்சியிலிருந்து ஒரு தலைவர் நீக்கப்பட்டார் என்பதற்காக நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்ட சம்பவம் இது இரண்டாவது முறையாகும். முதன்முறை இந்திரா காந்தி நீக்கப்பட்ட போது முதன் முதலில் எப்படி நாடு முழுவதும் ஒரு எதிரொலி ஏற்பட்டதோ அப்படித்தான் எம்ஜிஆர் நீக்கப்பட்டவுடன் தமிழ்நாடு முழுவதும் எதிரொலி ஏற்பட்டது. இந்த எதிர்ப்பு கிளர்ச்சியைப் போலவே மாபெரும் கிளர்ச்சி ஏற்பட்டது. அங்காங்கே கார்களையும் பஸ்களையும் லார்களையும் நிறுத்தி அதில் எழுதத் தொடங்கினார்கள். சின்ன சின்ன பள்ளி மாணவர்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள் வரை ஈடுபட்டார்கள். தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். கைவண்டி இழுப்பவர்கள் கடலை விற்போர் வரை ஆத்திரம் கொண்டிருந்தார்கள். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்க வேண்டிய நிர்பந்தம் எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது. அப்படி தொடங்கிய உடனே அது தமிழக அளவில் பெரியதாக வளர்ந்து மிகச் சுலபமாக நடந்தது. வளர்ந்தது என்று சொல்வதை விட வளர்ந்த நிலையிலேயே அது உருவாயிற்று என்று சொல்வது பொருந்தும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் கட்சியாக தமிழகத்தில் விளங்கும் என்று நான் எதிர்பார்த்தது உண்டு. அது நியாயமாக நடந்துவிட்டது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 80% அதில் போய் சேர்ந்து விட்டது. அதை சரிக்கட்டவும் அப்படி ஒன்றும் இன்று இல்லை என்று நண்பர் கருணாநிதி பல்வேறு திசையில் பிரயாணம் செய்து பார்த்தார். பல ஊர்களில் அவரால் பேசாமல் போக முடிந்தாயிற்று. எம்ஜிஆர் மீது ஜனங்களுக்கு கட்சி தொண்டர்களுக்கும் இருந்த பிரியம் என்பது சாதாரணமானதாக இருந்ததில்லை. அதற்கு காரணம் நியாயமா இல்லையா என்று ஆராய்வதை விட ஏதோ சில காரியங்களை அவர் செய்திருக்கிறார், செய்யக்கூடியவர், நியாயமானவர், நேர்மையானவர், ஒழுக்கமானவர் என்றெல்லாம் மக்கள் எண்ணினார்கள். அப்படியே எண்ணிய மக்களின் மீது வீண் போகவில்லை. கருணாநிதியின் மீது மக்களுக்கு நல்ல பெயரை அதுதான் போக்கடித்தது. எம்ஜிஆரை அவள் விளக்காமல் இருந்திருந்தால் நிலைமை வேறுபட்டிருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு யாரும் ஆட்சிக்கு வருவது என்பது இன்னும் ஒரு 25 வருடங்களுக்கு நடக்காமலே போயிருந்திருக்கும். எம்ஜிஆரும் கருணாநிதியும் எதிரும் புதிருமாக இருந்தாலும் அவருடைய வளர்ச்சியை கருணாநிதியால் நிறுத்த முடியவில்லை. யாரோடு உறவு கொண்டால் எதிரியை தீர்த்து கட்டலாம் என்பதில் கருணாநிதியை விட எம்ஜிஆர் கெட்டிக்காரராக விளங்கினார். கருணாநிதிக்கு இல்லாத புது திருமிகளும் எம்ஜிஆருக்கு இருந்ததாக அந்த காலங்களில் கருதப்பட்டது. உண்மையாகவே ஒரு கட்டத்தில் ஆகிவிட்டது. எனக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் நீண்ட காலமாக தொழில் தொடர்பு உண்டு. அந்த தொடர்பு கசப்பு இருந்தாலும் இனிப்பும் இருந்தது. ஆனால் அரசியலில் நடந்து கொண்ட சாமர்த்தியம் அவருக்கு எனக்கே திகைப்பை ஏற்படுத்தியது. நாம் கூட அந்த அளவுக்கு உடைக்கின்ற சக்தி இல்லை என்பது புரிந்தது. திண்டுக்கல் தேர்தலின் போது அவர் ஈடுபட்ட பிரச்சாரம், இரவு பகல் பாராது அவர் செய்த சுற்றுப்பயணம், இது வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். சோம்பல் என்பது துளியும் இல்லை. அவர் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் சந்திப்பதற்கு தயாராக இருந்தது மாபெரும் வெற்றியை அவருக்கு தேடித்தந்தது. எம்ஜிஆர் விஷயத்தில் யானை தடம் தப்பியதைப் போல தப்பினாரே தவிர மற்ற அவருக்கு அரசியல் சாமர்த்தியம் என்பது மிக அதிகம். நிர்வாகத்தில் ஏற்கனவே இருந்த எல்லோரையும் விட திறமைசாலி என்று செக்ரட்டரியேட்டில் உள்ளவர் அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அவரை பொறுத்தவரை இருந்த மிகப்பெரிய பலவீனம் பணம் பதவி அந்த இரண்டும் தன்னுடைய குடும்பத்திற்கு போகத்தான் மற்றவர்களுக்கு என்று கலைஞர் நம்பினார். இந்த எண்ணம் எம்ஜிஆரிடம் எப்போதும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் கருணாநிதியை பொறுத்தவரை ஒரு பதவி காலியானால் அதில் மாறனை போடலாமா, மற்ற நெருங்கிய நண்பர்களை போடலாமா, உறவினர்களை போடலாகாம் என்றுதான் கருதுவார். பணம் ஏதாவது கிடைக்குமா, குடும்பத்திற்கு ஒதுக்கியது போக மற்றவர்களுக்கு செலவழிக்கலாம் என்று கருதுவார். அதே நேரத்தில் நானும் அவரோடு 25 வருடங்களாக பழகியிருந்தேன். காரில் ஏறி உட்கார்ந்தாலோ கடை வீதியில் இறங்கினாலோ யாராவது பிச்சைக்காரர்கள் வந்து கேட்டால் நாளனா போடலாம் என்கிற எண்ணம் கூட ஒருபோதும் அவருக்கு இருந்ததில்லை. அப்படி போடுவது பயனற்றது என்று கருதுவார். ஆனால் எம்ஜிஆரை பொறுத்த மட்டில் 1000 கொடுக்க வேண்டிய இடத்தில் 2000 கொடுத்து நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று கருதுபவர். இரண்டு பேருக்கும் இடையில் பேதம் இது போன்ற கருணாநிதியின் சுவாமி மீது பணத்தையும் பதவியையும் பெரிதாக நினைத்த காரணத்தால் அந்த பலகீனத்தால் மிகப்பெரிய அவருடைய பலங்கள் எல்லாம் அடிபட்டு போய் சிரமங்களுக்கிடையே கருணாநிதி வாழ்கிறார். நன்றி.
என்ன ஒரு யோசனையா இருக்கீங்க, ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு போடுற மாதிரி மனச மயக்கிற அழகான டிசைன்ஸ்ல எத்னிக் வேர் எங்க கிடைக்கும்னு தானே? அட யோசிக்கிறத விடுங்க, வாங்க நம்ம ரூப் தர்ஷனுக்கு போலாம். எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? White Span Road, Mount Rascal மற்றும் Hunter's Corner Papatoyin, ஓக்லாண்ட்ல ரெண்டு மிகப்பெரிய கடைகள் இருக்குங்க. அழகான டிசைன்ஸ், அட்டகாசமான கலெக்ஷன்ஸ், அருமையான வெரைட்டிஸ்னு புதுமையான வடிவமைப்புல அவன் சில்க் சாரீஸ், காட்டன் பிரிண்டட் மற்றும் எம்ப்ராய்டரி டிசைனர் சர்வீஸ் கிடைக்குதுங்க. ஆடடான்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி, மேலும் இங்க கண்ணை கவரும் 22 கேரட் தங்க நகைகளும் இருக்குங்க. வளையல்கள், நெக்லஸ், கம்மல், மோதிரம்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ். வாங்க, வாங்காம போகவே மாட்டீங்க. ரூப் தர்ஷன் No. 1 White Swan Road, Mount Rascal மற்றும் No. 221 Great South Road, Pavatoi.
நேர்களே, தொடர்வது சமூக அறிவித்தல்கள்.
நினைவேந்தல். லெப்டினன்ட் கர்னல் தியாக தீபம் திலீபனுக்கு நினைவஞ்சலி செலுத்த ஒன்று கூடுவோம். நாளை மறுநாள் ஞாயிறு மாலை 6:30 மணியளவில் ரேஞ்சி ரோட் தமிழ் பூங்கா பாடசாலை மண்டபத்தில் நடைபெறும். எனவே தமிழீழ உணவாளர்கள் அனைவரையும் இதில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறது தமிழர் ஒருங்கிணைப்புக்குள். நாளை மறுநாள் ஞாயிறன்று மாலை 6:30 மணியளவில் மவுண்ட் அல்பர்ட் ரேஞ்சி ரோட் முரேஹெல்பாக் அருகாமையில் உள்ள தமிழ் பூங்கா பாடசாலை மண்டபத்தில் நடைபெறும். அடுத்ததாக மற்றுமோர் முக்கிய அறிவித்தல். எழில் பூக்கள். எழில் பூக்கள் கவித நூல் இசை குறுந்தகடு அறிமுக விழா. அக்குலாந்து வாழ் தமிழர்களுக்கு நன்கு தெரிந்தவரான ஆஸ்திரேலியாவிலிருந்து வருக தரவிருக்கும் கவிஞர் தம்பாபுள்ள நந்திவர்மன் வழங்கும் கவிதைகள் பாடல்கள் நிறைந்த தமிழின் இனிமையை ரசிக்க வைக்கும் விழா எழில் பூக்கள் எதிர்வரும் 1st ஞாயிறன்று மாலை 5:30 மணியளவில் இலக்கம் 38 மெயின் ஹைவே வீதியில் அமைந்துள்ள எலசிரி போர் மாமகாத்த மண்டபத்தில் நுழைவு கட்டணமின்றி நடைபெறும் எழில் பூக்கள் கலை விழா முன்மாதிரி தமிழ் தொண்டாற்றும் தனி விழா. இச்செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் அறிவிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றது சங்கநாதம். இதில் முக்கியமாக அக்லாந்து மாணவ மாணவிகளும் பாடகர்களும் கலை இலக்கியவாளர்களும் கலந்து சிறப்பிக்கும் எழில் பூக்கள் கலை விழா.
வலிகளுக்கு வழிவிடும் போதுதான் வலியவராகலாம். வாதிகளுக்கு வாய்ப்பளிக்காது வாழ்க்கை வண்ணமாகாது என வார்த்தைகளால் வசந்தம் அளிக்கிறார் மெர்வின் கன்சல்ரேன்.
படித்ததில் சுவைத்ததில் இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியும் திரு திருவங்கடம் எழுதிய இனி எல்லாம் சுகமே என்ற புத்தகத்தில் இருந்து ஒரு கட்டுரையின் ஒரு பகுதி. இந்த கட்டுரை கடந்த வாரம் ஒளிபரப்பப்பட்ட தனது உடைமை பெரிதன்று என்ற கட்டுரையின் தொடர்ச்சியாகும். மகிழ்ச்சி என்பதே நம்மிடம் இல்லாததை அடைய முயற்சிப்பதில் இல்லை, இருப்பதை போற்றி அடையாளம் கண்டுகொள்வதில்தான் இருக்கிறது. எதை செய்தாலும் தவறாகப் போகிறதே என்பதற்காக எதையும் செய்யாமல் விட்டுவிடாதீர்கள். வெற்றி பெறுவதற்காக போராடுங்கள். தோல்வி கண்டு விடுவோமோ என்கிற பயத்தில் களத்தில் குதிக்காமலேயே இருந்து விடாதீர்கள். வாழ்க்கை என்றால் வலிகளும் வேதனைகளும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் இருக்கத்தான் செய்யும். சவால்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. எல்லா சவால்களுமே வெற்றியாகத்தான் முடிய வேண்டும் என்கிற அவசியமில்லை. சவால்கள் என்பதின் அர்த்தமே நீங்கள் வெல்லலாம் அல்லது தோற்கலாம் என்ற இரண்டு சாத்தியமும் இருப்பதுதான். 10 சவால்களை சந்திக்கும் போது 6 வென்றால் கூட நாம் ஒரு வெற்றியாளர்தான். 4 தோற்றுவிடுவோமோ என்கிற பயத்தில் 10 சவால்களிலும் நீங்கள் கலந்து கொள்ளாமலே இருந்திருந்தால் அந்த 6 வெற்றி கண்டிருக்க முடியாது. உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும் அல்லது அமைந்திருக்கும் நல்லவற்றை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். அதற்காக நன்றி பாராட்டுங்கள். எதற்காகவாவது யாருக்காவது நன்றி பாராட்டும் விஷயம் நம் எல்லோருக்கும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி எதுவும் இல்லை என்று சொல்லாதீர்கள். அப்படி இல்லாமல் யாருமே உலகத்தில் இருக்க முடியாது. இந்த புத்தகத்தை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல பார்வையை கொடுத்தாயே இறைவா என்று பாராட்டுங்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். கேட்பதற்கு நல்ல செவிகளை கொடுத்தாய் இறைவா என்று நன்றி பாராட்டுங்கள். இறைவனிடம் ஏதோ ஒன்றுக்காக பிரார்த்திக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். காரியம் முடியும் முன்பே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லிவிட்ட காரணத்தாலேயே உங்கள் பிரார்த்தனைக்கு செவிசாய்க்க வேண்டிய கட்டாயத்தை கடவுளுக்கு உருவாக்குங்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என் வாழ்க்கை ஒரு தோல்விதான் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை என்று உங்களுடைய சோக கீதங்களை பாடப்போகிறீர்களா? சற்று நில்லுங்கள். உங்களுக்கு இதைவிட மிக மிக மோசமான சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்பிருந்தும் அது நடக்காமல் போனது குறித்து மனதில் அசை போட்டு பாருங்கள். அப்படியெல்லாம் நடக்கவில்லையே என்பதற்காக மகிழ்ச்சி கொள்ளுங்கள். நல்ல செருப்பு இல்லையே என்று கவலைப்படாதீர்கள். காலில் ஊனம் எதுவும் இல்லையே என்று சந்தோஷப்படுங்கள். ஊனம் இருந்தால் ஊனமாக இருக்கிறதே என்று வருத்தப்படாதீர்கள். 2 கால்களும் இல்லாமல் இல்லையே என்று ஆறுதல் அடையுங்கள். ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நடந்திருக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் பட்டியலிடுங்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் சோர்ந்து போகும் போதும் விரக்தி அடையும் போதும் அதை ஒரு முறை படித்து பாருங்கள். நீங்கள் துக்கப்படும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை முழுவதும் தவறானவை நடக்கவில்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இனி எல்லாம் சுகமே. மகிழ்ச்சி என்பது நம்மிடம் இல்லாததை அடைய முயற்சிப்பதில் இல்லை, இருப்பதை போற்றி அடையாளம் கண்டுகொள்வதில்தான் இருக்கிறது. இதுவரையில் நீங்கள் கேட்டது திரு திருவங்கடம் எழுதிய இனி எல்லாம் சுகமே என்ற புத்தகத்தில் இருந்து ஒரு கட்டுரையின் பகுதி. இதுவரையில் நீங்கள் கேட்டது படித்ததில் சுவைத்தது.
புதுமையான வடிவமைப்புல அவன் சில்க் சாரீஸ் காட்டன் பிரிண்டட் மற்றும் எம்ப்ராய்டரி டிசைனர் சாரீஸ் கிடைக்குதுங்க. ஆடடான்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி மேலும் இங்க கண்ணை கவரும் 22 கேரட் தங்க நகைகளும் இருக்குங்க. வளையல்கள் நெக்லஸ் கம்மல் மோதிரன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ். வாங்க வாங்காம போகவே மாட்டீங்க. ரூப் தர்ஷன் No. 1 ஒயிட் ஸ்வான் ரோட் மவுண்ட் ராஸ்கல் மற்றும் No. 221 கிரேட் சவுத் ரோட் பபட்டோய்.
சுழலும் பூமியில் சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் சுருக்கமாகவும் சுறுசுறுப்பாகவும் வழங்குவதற்காக வருகிறார் வாழ்நாள் சாதனையாளர் கேசி துறை அவர்கள்.
உலக வளம். இன்றைய நாளில் உலகின் கவனத்தையும் தமிழ் மக்கள் கவனத்தையும் தொட்டுள்ள தலைமை விடயங்கள் மீதான ஒளி அடிப்பாக இன்றைய செய்திகள் மலர்கின்றன. இப்போது ஐநாவினுடைய தலைமைச் செயலகம் அமைந்துள்ள அமெரிக்க நியூயார்க் நகரில் உலக தலைவர்களுடைய உரைகள் தொடர்ந்து தேர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த மாதம் 23ஆம் தேதி வரை தலைவர்களுடைய உரைகள் தொடரும். இன்றைய நாள் ஐநாவின் பொதுச்சபை கூட்டத்தில் 2 முக்கிய உரைகள் இடம்பெறுகின்றன. முதலாவது, உலகம் உன்னிப்பாக அவதானிக்கும் உரை, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினால் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. பதவிக்கு வந்து முதல் தடவையாக அவர் தனது உரையை நிகழ்த்த இருக்கின்றார். அடுத்து தமிழர்களை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினுடைய உரை இடம்பெறுகின்றது. 3வது தடவையாக ஐநாவிற்கு அவர் உரையாற்ற வந்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உரை நிகழ்த்துவதற்கு முன்னதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து நெடுநேரம் பேச்சுக்களை நடத்திய பின்னதாக ஐநாவில் பேச இருப்பதாக கூறியிருக்கின்றார். இந்த உரையில் வடகொரியா விடுத்துள்ள அச்சுறுத்தல் தொடர்பாக பேசி உலக தலைவர்களுடைய ஆதரவை பொதுச்சபையில் கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் வடகொரியா ஆபத்து என்று டொனால்டு டிரம்ப் கூறினாலும் வடகொரியாவை விட மோசமான புயல் ஏவுகணைகளை வெப்பமடையும் வளிமண்டலம் அலை அலையாக அமெரிக்காவை நோக்கி வீசி எறிந்து கொண்டிருக்கின்றது. ஐநாவினுடைய பாரிஸ் பருவநிலை மாநாட்டை நிராகரிப்பதில் தொடர்ந்தும் தான் உறுதியாக இருப்பதாக கூறிய டொனால்டு டிரம்ப் உலக நாடுகளுக்கு எதிரான பக்கத்தில் தன்னந்தனிய நிற்கின்றார். ஆகவே வடகொரிய விடயத்தில் மட்டும் இவருடன் உலகம் ஏன் கூடி நிற்க வேண்டும் என்ற கேள்வியும் இயல்பாகவே பொதுச்சபையில் இருக்கின்றது. வடகொரியா அணுகுண்டு நாடாக மாறுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று ஒரு பக்கம் கூறும் டொனால்டு டிரம்ப் ஐநா பொதுச்சபையில் அதற்கு இன்னொரு எதிர்ப்பையும் காட்டியிருக்கின்றார். உதாரணமாக வடகொரியாவையும் ஈரானையும் மட்டும் ஏன் தடுக்க வேண்டும், உடாகவே அணு ஆயுதத்தை தடுக்கும் பிரேரணையை முன்மொழிவோம் என்று ஒரு பிரேரணை ஐநா பொதுச்சபைக்கு வந்திருக்கிறது. 50 நாடுகள் இணங்கினால் இது அமலுக்கு வரும். ஆனால் அணுகுண்டை உருவாகும் வல்லமை இல்லாத 38 நாடுகள் இதற்கு உடன்பட்டுள்ளன. மேலும் 12 நாடுகளை சேரவிடாது அமெரிக்கா தடுத்து வருகின்றது. இதில் ஒரு நாடு ஏழை இலங்கையாகும். அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பயந்து தற்போது நியூயார்க் சென்றடைந்திருக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அமெரிக்க பக்கமாக சாய்ந்து கையெழுத்திடாமல் பல்டி அடிக்க இருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது. அணிசேரா கொள்கையை ஆரம்பித்த நாடுகளில் ஒன்றான ஸ்ரீலங்கா அணுகுண்டு தடை தொடர்பான ஒப்பந்தத்தில் இப்படி அந்தர் பல்டி அடிக்கும் நிலைக்கு வந்துவிட்டதே என்று தமிழர்கள் தெரிந்து கூறவில்லை. ஐநாவிற்கான முன்னாள் ஸ்ரீலங்கா பிரதிநிதியும் ராஜதந்திரியுமான ஜெயந்த தனபாலாவே கூறியிருப்பதாக இன்றைய காலை இலங்கையின் பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. போர்க்குற்ற விசாரணை அழுத்தத்தை தவிர்க்க இலங்கை அணிசேரா நாடுகளையோ பொதுநல வாயத்தையோ எதையுமே தூக்கி எறிய தயார் என்ற நிலையில் இப்போது ஐநாவில் நிற்கின்றது. இப்படி தனது அணு ஆயுதத்தை செயலிழக்க செய்யும் யோசனைக்கு எதிராக உலக நாடுகளை ஒன்று கூட விடாது ஒருபுறம் தடுத்தபடியே வடகொரியாவுக்கு எதிராக உலக நாடுகளை கூட்ட புறப்பட்டதுதான் அமெரிக்கா இழைத்துள்ள ராஜதந்திர தவறாக இருக்கின்றது. மேலும் பருவநிலை மாநாட்டு ஒப்பந்தத்தில் கையொப்பம் விடாமல் முத தேசிய வருமானத்தில் ஒரு வீதத்தை ஐநாவிற்கு கொட்டி இறைக்க வேண்டும் என்பதனால் பாரிய தேசிய வருமானமுள்ள அமெரிக்காவும் சீனாவும் இணங்க மறுத்து வருகின்றன. டொனால்டு டிரம்ப் ஐநாவில் பேசிக் கொண்டு இருக்கும் போது இன்று மரியா என்ற 3வது பாரிய புயல் கரிபியன் தீவுகளை தொடுகின்றது. இந்த புயல் மிகவும் துன்பகரமான செய்தியாக புயல்களில் மிகவும் மோசமான தரம் 5 தொட்டு 260 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ட் தோமஸ் தீவை தொட்டு அமெரிக்காவின் தென்கிழக்கு கரையை இலக்காக எடுத்து வேகம் பெற்றிருப்பதாக அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டொமினிக்கன் தீவின் விமான நிலையம் மூடப்பட்டு கடற்பகுதியின் அருகில் இருப்போர் பாதுகாப்பான இடம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 400,000 பேர் இருக்கும் மேக்சிகோ தீவில் 16,000 பேர் இப்போதே மின்சாரத்தை இழந்து விட்டார்கள். 1979 பிறகு இந்த தீவு சந்திக்க போகும் பேயாக இந்த மரியா இருக்கின்றது. ஏற்கனவே அயர்மா என்ற புயல் செய்த வேலையால் 82 பேர் இறந்து விட்டார்கள். ஹார்வி புயல் அடித்த அடியில் டெக்சாஸில் 50 பேர் இறந்து விட்டார்கள். 2.1 மீட்டர் அளவில் கடல் அலைகள் கிளம்பி நகருக்குள் புகுந்து அமெரிக்காவில் எல்லாவற்றையும் பரிநாசம் செய்து விட்டது. இதற்காக டொனால்டு டிரம்ப் கேட்ட 785 கோடி டாலர்களை இன்னமும் அமெரிக்க செனட்டும் காங்கிரசும் உறுதி செய்யவில்லை. சற்று முன்னர் தான் விரைவாக ஒதுக்குவதாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் டெக்சாஸ் கவர்னர் கிரேக் அபோட் என்ன கூறுகின்றார்? 125,000 கோடி டாலர்கள் வேண்டும் என்று கூறுகின்றார். இருவர் கணக்குகளும் மலைக்கும் மடுவுக்குமாக சுமார் 20-25% வேறுபாட்டை காட்டுகின்றது. இப்படி 25 மடங்கு அதிகமான தொகை வித்தியாசத்தில் அழிவு நிகழ்ந்திருக்கின்றது. இப்படி ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத மொட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடும் மோசமான விடயங்களை டிரம்ப் இணைத்து பேச இருக்கின்றார். இப்படி அவர் பேசுவது சரியா? நீதி கேட்க அமெரிக்கா வருகின்றது மரியா? இதற்குள் ஸ்ரீலங்கா அரசின் பேச்சும் இன்றுதான் நடைபெற இருக்கின்றது. வடகொரியாவுடன் வர்த்தகம் செய்து கொண்டு போர்க்குற்ற வழக்குகளை பூசி மெழுகிக் கொண்டு 3வது தடவையும் ஐநாவில் இவருக்கு ஸ்ரீலங்கா அதிபர் பேச இருக்கின்றார். இவருக்கு எதிராக கிளம்பும் புயலை போர்வை கொண்டு மூடத்தான் இவரால் முடியுமா? இல்லை, போர்க்குற்ற விசாரணை வேண்டும், தமிழ் மக்களுக்கு நிலையான தீர்வு வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இன்று வாயை திறக்க இவர் ஐநா சபையில் தனது வாயை திறக்க வெளியில் இவருக்கு எதிரான காயை நகர்த்துகின்றது நாடு கடந்த அரசு. அதன் பிரதமர் உருத்ரகுமாரன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கின்றார். மறுபுறம் ஜெனீவாவில் நடைபெறும் மனித உரிமைகள் மாநாட்டுக்கு அணிவகுத்து சென்ற புலம்பெயர் தமிழர்கள் நல்லாட்சி என்ற போர்வையில் நடக்கும் இணக்கு அரசு தோல்வியடைந்து விட்டது. ஐநாவும் நம்பிக்கை இழந்து விட்டது. கேப்பாபிலவு மக்களினுடைய போராட்டமே சரி என்று இம்முறை கேப்பாபிலவு மக்களினுடைய வித்தியாசமான குரலை தமது குரலாக பதிவு செய்துள்ளனர். இதன் உச்சகட்டமாக நேற்று வை கோபாலசாமி தமிழகத்திற்கான சர்வஜன வாக்கெடுப்பு தமிழ் ஈழத்திற்கான சர்வஜன வாக்கெடுப்பு நடக்க வேண்டும் என்று ஐநா சபையில் உள்ள ஜெனீவா மன்றில் கேட்டிருக்கின்றார். மறுபுறம் மாவீரர் துயிலுமிடங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்ற குரல் வடக்கே சமகாலத்தில் கிளம்பி இருக்கின்றது. இப்படி நிலைமை மோசமடைய இது பற்றி எதுவுமே தெரியாதது போல மக்களை மையப்படுத்தி நிலையானதொரு உலகில் அனைவருக்கும் சமாதானம் மற்றும் கண்ணியமான வாழ்க்கைக்காக உண்மையாக உழைத்தல் என்ற தலைப்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உரையாற்ற இருக்கின்றார். அவருடைய உரைக்கு முன்னதாக பர்மாவில் இருந்து வரும் ரோஹிங்கியா முஸ்லீம் அகதிகளை இலங்கை ஏற்கக்கூடாது என்று பௌத்த அமைப்புகள் செய்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்றுக்கொண்டு பௌத்தத்திற்கு தலை சாய்த்து ஸ்ரீலங்காவும் அவர்கள் நாட்டுக்குள் நுழைய முடியாதென தடையும் போட்ட பின்னதாக ஸ்ரீலங்கா அதிபர் ஐநா வந்திருக்கின்றார். நேற்று இந்த செயலை ஸ்ரீலங்கா செய்ய பர்மாவில் ஆட்சியில் இருக்கும் நோபல் பரிசு பெற்ற ஆங் சாங் சூகி அம்மையார் பௌத்தத்தின் பக்கமாக சார்பு நிலை எடுத்ததே முக்கிய காரணமாக இருந்தது. ஆனால் சற்று முன்னதாக நிலைமை அடிதலையாக மாறிவிட்டது. ஆங் சாங் சூகி அம்மையார் கவலை வெளியிட்டு சம்பந்தப்பட்ட அனைவரும் சட்டத்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கின்றார். பர்மிய பௌத்த பிக்குகளுக்கு மட்டுமல்ல ஸ்ரீலங்கா பௌத்த பிக்குகளுக்கும் இது சணல் அடியாக இறங்கி இருக்கின்றது. இன்றைய மேலை நாடுகளின் காலை தொலைக்காட்சிகளின் முதல் செய்தியாக இதுவே போய்கொண்டிருக்கின்றது. இத்தோடு வரும் ஞாயிறு ஜெர்மனியில் சான்சலர் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தலும் உட்பட அடுத்து ஆப்கானிஸ்தானிற்கு அமெரிக்கா 3,000 படைகளை அனுப்பிய செய்தியுமாக இன்றைய உலக செய்திகள் முக்கிய ஒளி காட்டியுள்ளன. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேதுரை.
லெப்டினன்ட் கர்னல் தியாகதீபம் திலீபனுக்கு நினைவஞ்சலி செலுத்த ஒன்று கூடுவோம். நாளை மறுநாள் ஞாயிறு மாலை 6:30 மணியளவில் ரேஞ்சி ரோட் தமிழ் பூங்கா பாடசாலை மண்டபத்தில் நடைபெறும். எனவே தமிழீழ உணவாளர்கள் அனைவரையும் இதில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு. நாளை மறுநாள் ஞாயிறன்று மாலை 6:30 மணியளவில் மவுண்ட் அல்பர்ட் ரேஞ்சி ரோட் முரேகல்பாக் அருகாமையில் உள்ள தமிழ் பூங்கா பாடசாலை மண்டபத்தில் நடைபெறும்.
இன்றைய சங்கநாதத்தில் சங்கமித்த இயக்குனர் அற்புதசிங்கம் ஐயா, கே சி துரை, மர்வின் கன்சன்ட்ரேன், டேனியல் பிரான்சிஸ், முத்துக்கண்ணன் ஆகியோருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, வாழ்க்கையில் படித்தவைகளை பிரயோகிக்காவிட்டால் பிரயோசனம் அற்றுவிடும் படித்தவையும் கூட. வாழ்க்கைக்கு பிரயோசனமானவற்றை படிக்காவிட்டால் பிரயோசனம் அற்றுவிடும் வாழ்க்கையும் கூட என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் டேனி டேனியல். நன்றி, வணக்கம்.